ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் பரவரமுனையே நமஹ. உன்னை வினயகல முங்கில் குடியமு தன் புண்ணங்கழற்கமல போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாக சேர்த்தினேன் தென் குலத்தார் கெண்ணு கடவுடையேன் யான் நயந்தரு பேர் இன்பமெல்லாம் பழுதென்று நன்னினர்வாள் சயந்தரு கீர்த்தி ராமானுசமுனிதாளின மேல் உயர்ந்த குணத்து திருவரங்க தமுதோங்கும் அன்பாளி அங்கும் கலித்துறை அந்தாதி ஓதை செய் நெஞ்சமே சொல்லின் தொகை கொண்டு போதுக்கு தொண்டு செய்யும் நல்லன்பரே துன் நாமம் எல்லாம் எந்தண்ணாவின் உள்ளே அல்லம் பகலும் அமரும்படி நல் ஹரி சமயம் வெல்லும் பரமை ராமானுசா இதன் விண்ணப்பமே. சித்திரையில் செய்ய திருவாதிரை உற்சவத்திற்கு அனுகுணமாக ராமானுசு நூற்றந்தாதியிலிருந்து ஒரு சில அர்த்த விசேஷங்களை அனுபவித்து வருகிறோம். அதில் தொடர்ச்சியாக ராமானுசு நூற்றந்தாதியுடைய சாற்று பாசுரமாக அமைந்திருக்கக்கூடிய இன்புத்த சீலத்தில் ராமானுசா பாசுரத்திலிருந்து ஒரு சில விஷயங்களை அதற்கு பூர்வர்கள் அருளி செய்திருக்கக்கூடிய வியாக்கியானத்தை கொண்டு அனுபவிப்போம். ராமானுசு நூற்றந்தாதியிலே 106வது பாசுரமாக அமைந்திருக்கக்கூடியது இருப்பிடம் வைகுந்தம் பாசுரம். அதிலே அமுதனார் எம்பெருமான் உகந்தருள் நிலங்களை எல்லாம் விட்டுட்டு எம்பெருமானாருடைய நெஞ்சத்தையே போக்கியமாக கொண்டு எழுந்தருளியிருந்தான். அப்படிப்பட்ட எம்பெருமானார் தன்னுடைய நெஞ்சத்தை போக்கியமாக கொண்டு எழுந்தருளி இருக்கிறார்னு அமுதனார் மிகவும் அகமகிழ்ந்து பேசினதாக அமைந்திருக்கக்கூடிய பாசுரம். அதற்கு அடுத்த பாசுரத்திலே இப்படி தன்னுடைய நெஞ்சிலே எழுந்தருளி இருந்த எம்பெருமானாரை குறித்து தான் எதற்காக ராமானுசு நூற்றந்தாதி அருளி செய்கிறாரோ அந்த பிராப்ய நிஷ்கர்ஷத்தை எம்பெருமானாருடைய முன் விண்ணப்பம் செய்கிறார் அமுதனார். இன்புத்த சீலத்தி ராமானுசா என்று மெவ்விடத்து மென்புத்த நோய் உடல் தோறும் பிறந்திறந்து என்னறிய துன்புத்துவி எனும் சொல்லுவதுண்டு உன் தொண்டர்கே அன்புத்திருக்கும்படி என்னை ஆக்கி அங்கு ஆட்படுத்தே. எம்பெருமானார் அவருடைய சீலகுணம் எப்படிப்பட்டதுன்றதை இந்த இடத்திலே அனுபவிக்கிறார் அமுதனார். முன்பாசுரத்திலே எம்பெருமானாருடைய திருவுளத்தில் எழுந்துருளியிருந்தான். அப்படிப்பட்ட எம்பெருமானார் அப்படிப்பட்ட பெருமைகளை வாய்ந்த எம்பெருமானார் தன்னுடைய தாழ்மை பாராதே தன் நெஞ்சத்துல வந்து எழுந்தருளி இருந்தாரே. என்னுடைய நெஞ்சமானது எப்படி ஒரு மிகவும் மட்டமாக இருக்கக்கூடிய என்னுடைய இதயம் அதிலே எப்படி எழுந்தருளி இருந்தார் தெரியுமா? எம்பெருமானார் அங்கே இருப்பது தன் பேராக கருதி எழுந்தருளி இருந்தார். அதைத்தான் இன்புத்த சீலம்னு இந்த இடத்துல அனுபவிக்கிறார். வெறும் சீலம் இல்ல, இன்புத்த சீலம். அந்த இன்புத்த சீலமானது என்னன்னா மட்டமான என் நெஞ்சினுள்ளே போய் எப்பேற்பட்ட எம்பெருமானார் எழுந்தருளி இருந்தார் தன்னுடைய பேராக கொண்டு அதை மிகவும் மகிழ்ந்து வியாமோகித்து மிகவும் ஆசை கொண்டு என்னுடைய இதயத்தின் மீது எழுந்தருளி இருந்தாரே. இது என்ன ஒரு என்ன குணம் என்று இந்த இடத்திலே அனுபவிக்கிறார் புத்த சீலத்து ராமானுசா. இந்த இப்படி என்னுடைய நெஞ்சிலே இவ்வளவு ஆசை கொண்டு நீ எழுந்தருளி இருந்தாயே, என்னிடத்துல எவ்வளவு குற்றங்கள் இருக்கு தெரியுமா? அந்த குற்றங்களை எல்லாம் நற்றங்களாக கொண்டு அவற்றை எல்லாம் குணங்களாக கொண்டு நீ எழுந்தருளி இருந்தாயே. உபனிஷத்தானது எம்பெருமானை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டு கத பூதபவ்ய ஈஸ்வரத்வா தேவ வாத்சல்யாதிசயாத்து தேகாதனாபி தோஷான்னு போக்யதாபஸ்ய தீர்த்தா. அதாவது எம்பெருமான் ஈஸ்வரனாக இருப்பதனாலேயே கட்டை விரல் அளவு எல்லாருடைய இதயத்திலும் இருக்கிறான். ஆழ்வார் தொடங்கி ஆழ்வாருடைய இதயத்திலே எம்பெருமான் மட்டுமே இருக்கிறான், அவர் இதயத்திலேயும் அவன் எழுந்தருளி இருக்கிறான். நம்மை போன்று எம்பெருமானை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் நம் இதயத்துக்குள்ள இருக்கு, நம் இதயத்திலும் எழுந்தருளி இருக்கிறான். ஆக வித்தியாசமே பார்க்காத எல்லா சேதனர்களுக்குள்ளேயும் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான் அவன். அதனால் கொஞ்சமாவது அருவறுப்பு தோன்றித்தா அவனுக்கு இல்லை, இந்த குணங்களை எல்லாம் அவனுக்கு இந்த குணங்கள் இந்த தோஷங்கள்லாம் அவனுக்கு தட்டல, அது வேற பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் எவ்வளவு பெரிய இடத்திலே இருக்கிறவன் அப்பேற்பட்டவன் கொஞ்சம் கூட அருவறுப்பு தோன்றாமல் நம்முடைய இதயத்தில் எல்லாம் வந்து எழுந்தருளி இருக்கிறான் உபனிஷத் சொல்லிட்டு. சீலகுணம்னா என்ன? சீலகுணத்துக்கு அர்த்தம் என்ன? அறப்பெரியவனாக இருக்கக்கூடியவன், சிறியவனோடு மிகவும் வேறுபாடு பார்க்காம கலந்திருப்பது சீலகுணம். அப்பேற்பட்ட சீலகுணத்தோடு கூட இருக்கிறவன் எம்பெருமான் உபனிஷத் சொல்லித்த. அந்த எம்பெருமான் யாரிடத்துல இருக்கிறான்? எம்பெருமானார் இடத்துல இருக்கிறான். அது போன பாசுரத்திலே தெரிந்தது. அந்த எம்பெருமானார் என்ன பண்ணார்? என்னுடைய இதயத்திலே வந்து இருக்கிறார். ஆக இப்பேற்பட்ட சீலகுணமானது எம்பெருமான் என்ன ஒரு சீலகுணம், என்ன ஒரு சீலகுணம் எம்பெருமானார்து என்ற இடத்திலே இன்புத்த சீலத்தி ராமானுசா என்று அனுபவிக்கிறார். ஆக இந்த இடத்துல ரெண்டு விஷயம் ரெண்டு குணங்களை அனுபவிக்கிறார் கொள்ள வேணும். ஒண்ணு அவருடைய இன்புத்த சீலம், அறப்பெரியவனாக இருக்கக்கூடியவன், தண்ணியதான என்னுடைய இதயத்திலே வந்து எழுந்தருளிருக்கக்கூடிய சீலகுணம். இரண்டாவது அதை இன்புத்து அதை ஆசை தோற்று அதிலே இருந்தார் அந்த ஒரு வியாமோகம், அதனாலே வந்த வாத்சல்யம். ஆக இந்த இடத்துல ரெண்டு குணங்கள் அனுசந்திக்கத்தக்கனர். இந்த குணங்களை எல்லாம் சொல்லி எம்பெருமானாரை பார்த்து விழிக்கிறார் இன்புத்த சீலத்தி ராமானுசா அப்படின்னு. இது எதற்காகன்னா தான் பின்னாடி இதற்கப்புறம் என்ன புருஷார்த்தம்ன்றத இந்த இடத்துல ப்ராப்பர் டிஸ்கஷன் பண்ண போறாருன்னு சொன்னேன் அவதாரிகையிலே. ஆக அந்த விஷயத்தை சொல்ல போறார் எம்பெருமானார் இடத்துல. அப்படி சொல்லும்போது அந்த விஷயம் முதல்ல தலைக்கட்டணம்னா எம்பெருமானாருக்கு எல்லா குணங்களும் இருக்கணும்னோம். ஆக என்னென்ன குணங்கள்லாம் இருக்கணும், சீலகுணம் இருக்கணும், வியாமோகம் இருக்கணும், பல குணங்கள் இருந்தாலும் அதிலே முக்கியமாக சீலகுணத்தையும் அந்த வியாமோகம் அந்த வாத்சல்ய குணத்தையும் தோற்ற இன்புத்த சீலத்தி ராமானுசா என்று சொல்லுகிறார் அப்படின்னு இந்த இடத்துல விஷயத்தை காமிக்கிறார். இதுல ரொம்ப முக்கியமா ராமான் சோற்றந்தாதியை தொடங்கும் பொழுது இரண்டாவது பாசுரம் கல்லார்பொழில் தென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா மனிதரை நீங்கி உரையல் பிரானடி கீழ் வில்லாதவன் பணி ராமானுசன் மிக்க சீலம் அல்லால் உள்ளாதன் நெஞ்சுன்னு அந்த சீலத்தை முதல் இரண்டாவது பாசுரத்திலே அனுபவித்தார். இங்கே பிரபந்தத்தை தலை கட்டும் பொழுதும் இன்புத்த சீலத்தி ராமானுசா என்ற அந்த சீலத்தை அனுபவித்து அந்த சீலகுணத்தோடு தோற்றிருக்கக்கூடிய எம்பெருமானாரை நோக்கி ஒரு விஷயத்தை நிஷ்கர்ஷம் பண்ண போகிறார். இந்த பிரபந்தத்துக்குரிய முக்கியமான விஷயத்தை நிஷ்கர்ஷம் பண்ண போகிறார். திருப்பாவையிலே பிராப்ப நிஷ்கர்ஷமானது சித்தஞ்சிறகாலையிலே சொல்லப்பட்டது. அதே மாதிரி திருவாய்முடியில எம்மா வீட்டு திறமும் செப்பம்ல ஆழ்வார் பிராப்ப நிஷ்கர்ஷம் பண்ணார். இதே மாதிரி இந்த ராமன் சுற்றந்தாதியில இன்புத்த சீலத்தி ராமானுசாவில அமுதனார் பிராப்ப நிஷ்கர்ஷத்தை செய்கிறார்னு கொள்ள வேண்டும். அது அந்த இடம் மேல என்னதான் என்ன விஷயம் அப்ப என்ன அங்க அதை மூணுத்தையும் வேறுபடுத்தி காட்ட போகிறோம் பின்னாடி. அங்க திருப்பாவையிலே சொன்னப்பட்டது உனக்கே நாம் ஆட்சி செய்ய வேண்டும் என்று அங்கே சொன்னார். திருவாய்மொழியிலே தனக்கேயாக இணைக்கொள்ள வேணும்னு சொன்னார். இந்த இடத்துல அப்படி என்ன பிராப்பியம்னு சொல்லுகிறார் அமுதனார்ன்றது மேற்கொண்டு பாக்குறோம். என்னும் எவ்விடத்தும் என்புத்த நோய் உடல்தோறும் பிறந்திருந்து என்னறிய துன்புத்துவே எனும் சொல்லுவதும் உண்டு உன் தொண்டர்கட்கே அன்புத்திருக்கும்படி என்னையாக்கி அங்காட்படுத்து. இதுதான் ராமான் சுற்றந்தாதியிலே அமுதனார் எம்பெருமானாரை பார்த்து செய்த விண்ணப்பம்னு கொள்ள வேண்டும். அது என்னன்றதை பார்ப்போம். தாம் அருதி இருக்கின்ற புருஷார்த்தம் திருவுள்ளத்திலே இறுதியாகும்படி செய்து காரியத்தை நிறைவேற்றி கொள்வதற்காக நயந்து சொல்லுவதும் உண்டு ஆழ்வார். எப்படி இதுல விஷயம் என்னன்னா எம்பெருமானாரை பார்த்து உடையவரே உண்மை பார்த்து ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டும் ரொம்ப திடமாக சொல்லுகிறார். எப்படி ஆழ்வார் சொன்னாரோ இறந்துரைப்பதுண்டு உன்னை எம்பெருமானே உன்னை பார்த்து ஒரு விஷயம் சொல்ல வேணும். என்ன விஷயம்னா வாடி நம்மளுக்கு திருப்பல்லாண்டு இறந்துரைப்பதுண்டு வாடி ஏமநீர் நிரத்தமான திருச்சந்த விரத்திலே திருமிஷை பிரான் எம்பெருமானை பார்த்து சொன்னாரோன்னும். அதே போன்று தான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய காரியத்திலே ஒரு உறுதியோடு இருக்கிறார் அமுதனார். அந்த உறுதியான ஒரு விஷயத்த நேர எம்பெருமானாருடைய முகத்தை பார்த்து அருளி செய்வதற்காக எம்பெருமானாரே ஒரு விஷயம் உமக்கு சொல்லுவதும் உண்டுன்னு ஆரம்பிக்கிறார். என்ன விஷயம், எத்தனை கஷ்டம் இருக்கும், எத்தனை இந்த உடலானது எப்படி வேணாலும் போட்டு வாட்டட்டும், சித்தம் சிதறாது உம் தொண்டர்களிடத்திலே அன்புத்திருக்கும் வேண்டும். அந்த அன்புத்திருக்கிறது மட்டும் போராது, அவர்களுக்கே கைங்கரியமும் செய்ய வேண்டும். ஆக சேஷத்வ பாரதந்திரியங்கள் உமக்கு இல்ல உம தொண்டர்கட்டிடத்திலே இருக்க வேண்டும். அதுதான் அடியேன் அம்மா அடியேன் வேண்டுவதீதே, இந்த பிராப்பியத்தை நீர் எனக்கு தலை கட்டி கொடுக்க வேண்டும். இந்த பிரபந்தத்தின் மூலமாக சொல்வதாக அமைந்திருக்கக்கூடியது. இதுல எண்புத்த நோய் உடல் தோறும் பிறந்திருந்த இந்த உடலுக்கு எப்படிப்பட்ட இந்த நோய் எப்பேற்பட்டது, எண்புத்த நோய் வெறும் சதையை மட்டுமா சடலோடு கூடிய எலும்பு சதையோடு கூடி இருக்கக்கூடியது இந்த உடல். இந்த உடலை நோய் தாக்குகிறதுன்னா இந்த சதை அளவில் நிக்கல எந்த நோயுமே உள்ளே எலும்பு வர நோய் போறதும். அப்போ எண்புத்த நோய் உடல் தோளோடு மட்டும் இல்லாமல் அதற்குள்ளே எலும்பு வரை செய்து வாட்டுகிற நோயானது இதை அப்ப எப்படி தாபம் ஷயம் எல்லா வியாதிகளோடு கூடி இருக்கக்கூடிய சரீரம் இதை ஆழ்வார் சொன்னார் நோயெல்லாம் பெய்ததோர் ஆக்கை, நோயை தவிர இந்த ஆக்கைக்கு வேற எந்த விதமான லட்சணம் சொல்ல முடியாது. அப்படி எண்புத்த நோய் உடல் தோறும் பிறந்திருந்ததுன்னா ஒரு உடலா எடுத்திருக்கேன் நான், எத்தனை பிறவைகள் எத்தனை பாவங்கள் உழண்டு கொண்டிருக்கிறேன் அந்த காலச்சக்கரத்திலே, அப்படி பல உடல்கள் எடுத்திருக்கிறேன். இந்த பல உடல்களிலும் எவ்வளவு நோய், எல்லா உடல்களிலும் நோயானது போட்டு வாட்டி இருக்கிறது. அப்படி எல்லா உடல் தோறும் எல்லா நோயும் இருக்கணும். அதைத்தான் இந்த இடத்திலே காட்டுகிறார். நோய்களினால் நலிவுறும் எல்லா பிறப்புகள் தோறும் அப்படின்றது இந்த விஷயத்திலே நமக்கு காட்டி கொடுக்கிறார். பிறந்து இறந்து எண்ணறிய துன்புத்து வீயினும், அதாவது பிறப்பு இறப்பு எத்தனை அதாவது பல உபலட்சணங்கள் இந்த இடத்துல காட்டப்படுகிறது. ஆறு விகாரங்களானது இந்த உடலுக்கு உண்டு. என்ன ஆறு விகாரம்? பிறப்பு இறப்பு இருத்தல் மாறுபடுதல் வளர்தல் தேய்தல் ஆகிற ஷட்விகாரங்கள் இந்த உடலுக்கு உண்டு. இதுல பிறப்பிறப்பை மட்டும் சொன்னால் மற்ற விகாரங்கள் எல்லாம் உபலட்சணமாக கொள்ள வேண்டியது. ஆக இது உடலுக்குன்னு கொள்ள முடியாது. அஜித்துக்கு இருக்கக்கூடிய இந்த ஷட்விகாரங்களும் இந்த ஷட்விகாரங்களுக்கு கூறுவதற்காக பிறப்பு இறப்புன்றதை சொன்னார். என்புத்தனம் உடல் தோறும் பிறந்திறந்து அது மட்டும் கொள்ள முடியாது. அவஸ்தா சப்தகம் என்கிற கர்ப்பம் ஜென்மம் பால்யம் யவனம் வார்த்தகம் மரணம் நரகம் என்று கூறப்பட்ட ஏழு அவஸ்தைகள் இருக்கு இந்த உடலுக்கு. அந்த ஏழு அவஸ்தைகளையும் சொன்னான்னு கொள்ள வேண்டும் இந்த இடத்துல. ஆக எண்புத்த நோய் உடல் தோறும் பிறந்திருந்து எண்ணறிய துன்புத்த வீயினும், எவ்வளவு வெறும் இந்த விகாரங்களுக்கு ஆட்படுத்தி இந்த உடல் தோறும் பிறவி எடுத்தால் என்ன கூறப்பட்ட அர்த்தம் என்னன்னா, இப்ப ஏற்பட்ட நோயோ நோயெல்லாம் பெய்ததோராக்கையோடு எவ்வளவு உடல் எடுத்தாலும் எம்பெருமானாரே உன்னுடைய அடியவர்களுக்கு அன்பு திருக்கும்படி அவர்களுக்கே சேஷப்பட்டு அவர்களுக்கே பரதந்திரப்பட்டிருக்கும்படி அடியேனுக்கு தேவரீர் அருள வேண்டும் என்பதுதான் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய பொருள். அதுதான் அந்த இடத்திலே காட்டுகிறார். இப்படிப்பட்ட ஒரு நோயெல்லாம் பித்ததோராக்கையோடு கூடியிருந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் அடியனுக்கு வந்தாலும் என்னறிய துன்புத்துவீயினும் என்ன செய்யணும், என்ன விடக்கூடாது, படுநாசத்துக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டால் கூட தேவரீருடைய தொண்டர்களுக்கே அன்பனாய் அடிமையாய் செய்கிற ஒரு நிலையை அடியனுக்கு தந்தருள வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே அமுதனார் குறிப்பிடுகிறார். அதாவது எனக்கு பிறப்பிறப்பு வேண்டான்னு உன்னிடத்துல நான் வந்து சொல்லல. அமுதனாருடைய விஷயத்தை தான் பிறப்பிறப்பு வேண்டாம் எனக்கு இதெல்லாம் கொடுக்காத எனக்கு மோட்சத்தை கொடுன்னு எம்பெருமானார் இடத்துல அமுதனார் சென்று வேண்டுவதில்லை. இப்ப இப்படியே கொடுத்தாலும் என்னுடைய கர்மபடியாக இது எல்லாத்தையும் நீ எனக்கு செஞ்சாலும் உன்னுடைய அடியவர்களுக்கு கைங்கரியங்களை செய்கிற பாக்கியத்தை நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று கூறுகிறார். நான் எடுத்து இது கேட்டேன். அதே எம்மா வீட்டிலே சொல்லப்பட்ட விஷயம்தான். ஐயார் கண்டம் அடைக்கிலும் மின்கடல் ஐயாதேத்த அருள் செய்ய எனக்கு, என்னதான் துன்பங்கள் வந்தாலும் உன் திருவடிகளிலே எப்பொழுதும் அன்புட்டு இருக்கிறவனாக நான் இருக்க வேண்டும். உன் கடலை ஏற்றுவதற்கான ஒரு உரிமையையும் கடலை ஏற்றுவதற்கான ஒரு பாக்கியத்தையும் நீ எனக்கு கொடுக்க வேண்டும். நான் ஆழ்வார் எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்தார். இங்கே அமுதனார் எம்பெருமானார் இடத்திலே அதே விஷயத்தை பார்த்திக்கிறார்னு கொள்ள வேண்டும். இப்படி எம்பெருமானாருக்கு எம்பெருமானோருடைய தொண்டர்களுக்கு ஆட்பட்டிருப்பவர்களுக்கு இந்த எந்த குறைகளும் வரப்போறது இல்லை. அது வந்தாலும் அந்த குறைகள் எல்லாம் நிறைகளாகவே அவர்களுக்கு கொள்ளும்ன்றதுதான் அங்கே இருக்கக்கூடிய விஷயம். அதை எடுத்து மேலெடுத்து காட்டுகிறார். இது என்னன்னா, என்னும் எவ்விடத்தும் எந்த காலதேச வர்த்தமானங்கள் இருந்தால் கூட அதை எல்லாத்தையும் நீக்கிட்டு எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உன் தொண்டர்களுக்கே அன்புத்திருக்கும்படி நீ காக்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் விவரித்து அந்த இடத்த பார்ப்போம். தொண்டர்களுக்கே அன்புத்து இருக்கும்படி அப்படின்ற விஷயம். தொண்டர்னா என்ன? இன்னாரினையாருன்னு எண்ணுவார் இல்லைன்ற மாதிரி இன்னாரினையார்னு இல்லை. தேவருடைய யாருக்கு வேணா தொண்டர்கள் யாருக்கு வேணா அன்புத்திருக்கும்படி இல்லை, உன் தொண்டர்களுக்கே இருக்கும் வேண்டும் தேவரி. அது எப்படின்னா, உனக்கு எம்பெருமானுக்கு செய்கிற தொண்டை காட்டிலும் உனக்கு செய்கிற தொண்டை பெரும்பேராக கருதி உனக்கே தொண்டுபட்டவர்கள் இருக்கிறார்களோ அந்த தொண்டுபட்டவர்பால் அன்பு திருக்கும்படி செய்ய வேண்டும். அதுதான் உன் தொண்டர்களுக்கே அந்த இடத்துல சாதிக்கிறார். அன்பு உத்து இருக்கும்படி அங்க நம்ம ஆட்படுதல் நிலை நின்று முதிர்ந்த அன்பிலே ஆயிருத்தல் வேண்டும். அதாவது அப்படி அது ஒரு அன்பினாலன்னோ அவனுக்கு ஆட்பட்டு இருக்க வேண்டும். அதாவது ரெண்டு விஷயம் இந்த இடத்துல சாதிக்கிறார். உன் தொண்டர்களுக்கே அன்பு திருக்கும்படி என்னை ஆக்கு, உன் தொண்டர்களுக்கே அன்பு திருக்கும் இருபடி என்னை ஆட்படுத்து. அதாவது என்னை ஆக்கவும் வேண்டும், எனக்கு என்னை அன்புடுத்த என்னை ஆட்படுத்தவும் வேண்டும், என்னை ஆக்கி ஆட்படுத்த வேண்டும்ன்றதுதான் இருக்கக்கூடிய விஷயம். அதாவது ரெண்டுமே புருஷார்த்தம், சேஷத்துவ பாரதந்திரியங்கள் புருஷார்த்தம். இது திருமந்திரத்திலேயே நாம் சொல்லுகிற விஷயம். அதாவது அவர்களுக்கு அன்பு திருக்கும்படின்னு நீ தான் சொல்லணும். அதே மாதிரி இவர்களுக்கு இந்த கைங்கரியத்தை செய்வர்கள் இவனுக்கு அடிமையாயிருன்னு நீ தான் ஆட்படுத்த வேண்டும். அன்பிலாலே நானே போய் அவர்களுக்கு கைங்கரியத்தை செய்யும்படி இருக்க கூடாது. நீ எனக்கு இவனுக்கு அன்புத்திருன்னு நீ எப்படி என்னை சொல்லிடாயோ அதே மாதிரி அவர்களுக்கு ஆட்படுத்துன்னு நீயே செய்ய வேண்டும். உனக்கே பரதந்திரப்பட்டு நீ செய்ததாக இருக்க வேண்டும், நானே போய் செய்ததாக இருக்கக்கூடாதுன்றது. இந்த ரெண்டு புருஷார்த்த விஷயங்களையும் அன்புத்திருப்பதனாலேயும் ஆட்படுத்துவதனாலேயும் அந்த இடத்திலே அமுதனார் மிக தெளிவாக காட்டுகிறார். இது எங்கன்னா, இது எல்லாத்துக்கும் யாருன்னா ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்திகள்ல காட்டப்பட்ட அர்த்தத்தை தான் அமுதனார் காட்டுகிறார். ஒன்றரடி குடியாழ்வார் திருப்பள்ளி எழுச்சி அருளி செய்தார். அந்த திருப்பள்ளி எழுச்சியிலே 10 பாசுரங்கள்னாலே திருவரங்கத்தெம்பெருமானை பள்ளி எழுப்பினார். 9 பாசுரங்கள்லே சாய்த்தார். 10வது பாசுரம் பலஸ்ருதி, அதுல தெம்பெருமானை துயில் எழுப்புபவர்களுக்கு துயில் எழுப்பின 9 பாசுரங்களாலே துயில் எழுப்பினவர். 10வது பாசுரத்துல என்ன புருஷார்த்தம் வேணும் ஆழ்வீர் உமக்குன்னா, அடியார்களுக்கு காட்பட அடியார் காட்படுத்தாய் பள்ளி எழுந்தவர்களாயினு அந்த இடத்திலும் பள்ளி எழுத்துவதற்கு திருப்பள்ளி எழுச்சியில இந்த விஷயத்த சொல்லக்கூடிய என்ன பிரமேயம் தான ஆழ்வார் அங்க ரொம்ப தெளிவாக உன் அடியார்களுக்கு என்னை ஆட்படுத்து அந்த இடத்துல தொடரடி குடி அழுவா சொன்னாரோ, அதே மாதிரி இந்த விஷயத்தை இங்கே அமுதனார் அருளி செய்கிறார். இதுல ரொம்ப முக்கியமா ரொம்ப அழகாக ஒரு விஷயம் காட்டப்பட்டது. முன்னையே அவதாரிகையிலே 3 பிராப்த நிஷ்கர்ஷங்கள் சம்பிரதாயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1, திருப்பாவையிலே ஆண்டாள் தான் சித்தஞ்சிறுகாலேயிலே சொல்லப்பட்ட அர்த்தம். சித்தஞ்சிறுகாலேயிலே உமக்கே உனக்கே நாம் ஆட்சியோம் அப்படின்னு சாதித்தாள். ஆண்டாள் சாதித்த விஷயம். ஆழ்வார் என்ன பண்ணார், எம்மா விட்டுத்திரம் செப்பம்ல தனக்கே ஆக இணைக்கொள்ளும் இதேன்னு சொன்னார். இங்கே 3வதாக இது ரெண்டும் எம்பெருமான் விஷயத்திலே செய்யப்பட்டது. அதாவது பிரதம பருவமான எம்பெருமானை பார்த்து தான் ஆண்டாளும் ஆழ்வாரும் அருளி செய்திருக்கக்கூடிய பிராப்தியங்கள். இங்கே எம்பெருமானாரை பார்த்து சரம பருவமாக இருக்கக்கூடிய விஷயம், எம்பெருமானாரை பார்த்து அமுதனார் அருளி செய்திருக்கக்கூடிய விஷயம். இதுல ரொம்ப அழகாக ஒரு விஷயம், எம்மா வீட்டு அவதாரிகை அந்த பாசுர அவதாரிகை அந்த பாசுர வியாக்கியானத்திலே தனக்கேயாக இணைக்கொள்ளும் இதே வியாக்கியானத்திலே இவ்வளவு நேரம் முன்னிலையாக பேசியிருந்தார் ஆழ்வார். முதல்ல தொடங்கி நின் செம்மா பாத பற்பு தலை சேர்த்துன்னு அவர் எம்பெருமானுடைய முகத்தை நேரடியாக பார்த்து சொன்னார். ஆனா இந்த இடம் வரும்பொழுது மட்டும் தனக்கேயாக இணைக்கொள்ளும் இதே என்று படற்கையாக சொல்கிறாரே, முன்னிலையாக கூறாமல்னா அந்த இடத்துல அங்க நம்மளே சாதித்தார். நேரடியாக கூடினால் எம்பெருமானுடைய அந்த அழகை பார்த்து அதுல ஆசை கொண்டு தான் எடுத்துக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை எங்க சொல்லாம விட்டுருவோமான்னு ஆழ்வாருக்கு பயமா, அதனால தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டு பிராப்த நிஷ்கர்ஷத்தை செய்தார் நம்மாழ்வார். அதே தனக்கேயாக அந்த இடத்துல படற்கையாக பேசினார். அது விஷயம் அந்த எம்மா வீட்டு விஷயம். அதே மாதிரி ஆனா ஆண்டாளுக்கு அது எந்த குறைகளும் இல்லை. எம்பெருமானை பார்த்து நேரடியாக உனக்கே நாம் செய்வோம்னு சொன்னா அது வந்து ஆண்டாள் குறிக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி இங்க அமுதனார் என்ன செய்தார், அவருக்கும் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த அவதாரிகையிலே காட்டிட்டார், எந்த விதமான சந்தேகமும் தான் எடுத்த காரியத்திலே இல்லை. அதனால நேரடியாக எம்பெருமானாரை பார்த்து கூறினார். இதுல ஒரு ஏகாரமானது ரொம்ப விஷயமா, 3 விஷயத்திலையும் ஒரு ஏகாரம் பார்க்கலாம். முதல்ல உனக்கே நாம் செய்வோம்னு சொன்னா அதுங்காது உனக்கே நாருது. அதே மாதிரி தனக்கே ஆக இணைக்கொள்ளும் இதே அப்படின்னு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஏகாரம். அதே மாதிரி உன் தொடர்கட்டே அன்பு திருக்கும்படி, எங்கேயாவது உன் தொண்டர்களுக்கு அன்பு திருத்து மற்றவர்களுக்கும் அன்பு திருக்கும்படியே நான் ஆக்கிடவே ஆக்கிடாத, உனக்கு மட்டும் உன் தொண்டர்களுக்கு மட்டுமே என்னை அன்பு திருக்கிறவனாக ஆக்க வேண்டும். வேற எந்த விஷயங்களிலும் என்னை வேற எந்த விஷயங்களிலும் செல்லாமல் இந்த விஷயத்திலேயே சொல்ல வேண்டும் என்றதை ரொம்ப அழகாக இந்த இடத்திலே அமுதனார் காட்டியிருக்கிறார். ஆக தொண்டர்களுக்கே அன்பும் ஆட்படுதலும் உபயோகப்படுவனாய் அமைய வேண்டும். தொண்டர்களுக்கும் பிறர்க்குமாக ஒண்ணாது தொண்டர்களுக்கே ஆக வேண்டும் என்று அமுதனார் செய்கிற புருஷார்த்த நிஷ்கர்ஷம். இந்த விஷயத்தை அடியனுடைய மந்தமதிக்கு எட்டின மாதிரி ஏதோ பூர்வர்களுடைய வியாக்கியானங்களையும் இன்னும் சில பல கிரந்தங்களையும் கொண்டு அடியனுடைய மந்தமதிக்கு எட்டினவாறு கொஞ்சவாறு கூறினேன். உத்தம் குறை இருப்பின் பொறுத்தருள வேண்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் பரவரமுனையே நமஹ.